ஸ்ரீ பாண்டுரங்க விட்டலாய நமஹ. ஸ்ரீ மகாபக்த விஜயம் துகாராம் சரித்திரம் மூன்றாவது அத்தியாயம். துகாராம் சுவாமிகளின் மனைவியார் தன் சொத்துக்களை தானம் செய்தது. தெய்வ சம்பத்து வைக்கப்பெற்ற நம் துகாராம் சுவாமிகளார் தான் சம்சார சாகரம் கடந்தவராய் வனத்தகத்தும் எம்பெருமானது திவ்யாலயத்தகத்துமே சதாசர்வ காலமும் குடியாய் அமர்ந்து பிரம்ம நிஷ்டாபரராய் வைராக்கியசீலத்துவம் நிறைந்து பிரம்மானந்தமுற்று சதாகாலமும் எம்பெருமானை பஜித்துக் கொண்டு இல்லம் செல்ல இஷ்டமில்லாது ஆலயத்திலேயே அமர்ந்திருக்க அவர் தம் மனைவியார் மிக்க துக்கமுற்று காலங்கடத்தி வருகிற போது ஒரு நாள் தண்ணீர் குடம் கொண்டு ஜலம் குணரச் சென்ற கணத்திலே தன் நாயகரான துக்காராம் சுவாமிகள் கோவிலினின்றும் புறப்பட்டு திருவீதியிலே எதிர்முகப்பட இவ்வம்மை கண்டு சமீபம் சென்று, ஏ பிராணவல்லவரே, தாங்கள் சுமார் ஐந்தாறு வாரங்களாக நம் வீட்டையே மறந்தவராய், அன்றி அடியாளையும் மறந்து இதுவுமன்றி ஆகாராதிகள் இல்லாமையையும் மறந்து இப்படி பிரம்மானந்த சாகரத்திலே சொக்கிக் கிடந்தால் என் கதி என்னவாகிறது ஐயனே என்றும், உமக்கு எம்பெருமான் அன்னமிடுவார் என்கிறீர்கள், எனக்கு எம்பெருமான் நீங்களாயிற்றே, இது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ, தவிர உலகம் உம்மை கொண்டாடுகிறது, இங்கு யான் திண்டாடுகிறதா இருக்கிறது, இதை யான் தம்பாலன்றி யார் பால் எடுத்து கூறுவது, மௌனமாயிருந்தால் என் வயிறும் மௌனமாயிருந்துவிட்டால் மெத்த நலமாகும், அது அப்படி இராதென்கின்றதே, என்ன செய்யட்டும் என்று விஷனமுற அது கேட்ட சுவாமிகள் மனைவிக்கு தகுந்தபடி கூறி சமாதானம் செய்து, உனக்கு என் தாய் தந்தையர்கள் வேண்டியதை சம்பூர்ணமாக கொடுத்து ரட்சிக்க காத்திருக்கிற போது நீ இவ்வாறு கவலைப்பட வேண்டாமே என்று கூறிய வார்த்தையை கேட்ட அவ்வம்மணி, ஏ என் அரிய எஜமானே, தேவரே கூறிய தாய் தந்தையர்கள் இப்போது இருக்குமிடம் எங்கேயோ, அதை யார் கண்டார், காணாவிட்டாலும் போட்டால் சரிதான், ஒருவரும் காணோம், பிதுர்லோகத்திலேயுள்ள தங்கள் மாதா பிதாக்கள் வந்து ரட்சித்தாலும் எனக்கு சரியே, வருவதையும் காணோம், வந்து ஏதும் தருவதையும் காணோம் என்று கூற, சுவாமிகள், ஏ பெண்ணே, நான் முன்னே கூறிய தாய் தந்தையர்கள் பிறப்பு இறப்பற்ற பெரியார்கள், பரலோக கதி பெற்றவர்கள் என் சரீரத்திற்குரிய மாதா பிதாக்களே அல்லது ஆன்மாவுக்கு அல்ல, என் உயிரும் என் உயிர் துணைவரும் இருவராய் காண ஒருவரேயாவர், அவர்கள் திவ்ய ஞானானந்த திருவுருவம் கொண்டுள்ளவர் ஞான குணாகரன், கடவுளுக்கு ஜேஷ்டபூதனாயிருக்கும் எனக்கு தாய் தந்தையர்கள் அவர்கள் அல்லர், அன்றி யான் நின்னால் காணக்கூடியதான இந்த சரீரம் அல்லவே அல்ல, முடிவில் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு பரமகாயவாசியாகி சூக்மாம்சம் முற்றவனாவேன், நமக்கு கிடைத்துள்ள இந்த சரீரம் அழிவுள்ளது, இச்சரீரத்துள்ளிருக்கும் ஆன்மா என்ற உயிரோ அழியாது என்றும் உள்ளதாகும், இவை இரண்டில் அழியாத்தன்மை வாய்ந்த ஆன்மாவையே நான் என்று சொல்வது, சரீரத்தை நான் என்று சொல்வதில்லை, ஆகவே இங்கு யான் என்று சொல்லத்தகும் ஆன்மாவானது பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை, சரீரமே பிறக்கும் சரீரமே இறக்கும், ஆகையால் யான் பிறத்தலுமில்லை இறத்தலுமில்லை, அழியாத்தன்மை வாய்ந்து அனாதித்வம் உடையவன் நான், இவ்வாறான எனக்கு பூர்வம் செய்த கர்மபலனாக கிடைத்த ஜனனங்களுக்கு இணையில்லை ஆயின் இந்த உடலை பெற்றவர்களா மாதா பிதாக்கள், அதனால் எனது நிச்சயமான மாதா பிதாக்களின் அம்சங்களைப் பற்றி சொல்லப் போகிறேன். ஞானம், சக்தி, பலம், சம்பத்து, வீரியம், சுந்தரம் என்ற அறுவை குணங்களும் கூடிய தெய்வ சம்பத்தொடைவனாகியும் சர்வான்ம கோடிகட்கும் சர்வஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாகி அறிவுள்ளவனைப் போல அந்நியர் வசப்பட்டவனாகாது சுதந்திரத்துவமுடையவனாய் அகிலத்துக்கும் ஆதாரபூதனாய் தனக்கு யாதொரு ஆதாரமும் இலனாகி பரம யோகர்கள் வாக்குகளுக்கு எட்டாதவனாய் நாமமும் உருவமும் மற்றவனாய் உள்ள தன்னை துதி செய்வது மிகவும் அசாத்தியமானதானதினாலே தன்னை சொந்தமாக விசுவாசித்து வரும் இயன்பர்களுக்காகவே பெயரும் சுரூபமும் பெற்று சர்வ பேரறிவாளர் தம் இதய தாமரை மலர்களிலே வாசம் செய்பவனாய் சர்வலோக ஆன்ம சரண்யனாய் ஜெகத் சர்வத்துக்கும் பிதாவாய் விளங்கும் சர்வேஸ்வரனானவர் எனக்கு தந்தையாய் உள்ளார் என்க. இன்னும் இப்பிரபஞ்சாத்ம கோடிகளுக்கெல்லாம் புருஷஸ்வரூபியாகியும் கருணையையே பேருருவாகியும் பெற்றவளும் இந்த ஜெகமணித்துக்கும் தாயாகி ஸ்ரீ பத்மநாபன் ஆர்பிடங்கொண்டவரையும் உள்ள லட்சுமி தேவியார் அடியனுக்கு தாயாகி இருக்கிறாள், எனக்கு மட்டுமோ என்றால் அல்ல, சகல ஜீவகோடிகளுக்குமே யாம். யான் அந்த ஒப்புயர்வற்ற உண்மையான பரமபிதா மாதாக்களையே ஆராய்ந்து தெரிந்து தெளிந்து கண்டுபிடித்து அவர்களை அடுத்து காலங்கெடுத்து வருகிறேன், அதனால் அந்த பரம மாதா பிதாக்களே உனக்கும் ஆகார வஸ்திராதிகளுக்கும் மற்றவைகளுக்கும் உதவி செய்வார்கள் என்று நான் முன்னமே சொன்னேன், அதை நீ நன்கு தெரிந்து கொள்ளாது, இனியாவது அவர்களை தெரிந்து அடுத்து இடையறாத அன்பு பாராட்டி வருவையாயின் அவர்கள் உன்னை கைவிடாது இம்மை மறுமை என்னும் இருமையிலும் பாதுகாத்து வருவார்கள் என்றனர். எலிகேட்ட பத்தினியார் தன் நாயகரை நோக்கி, ஏ என் உயிர் துணைவரே, தாங்கள் எனக்கு ஓதி என உணர்ந்தேன், அங்கனமே செய்ய சித்தமாயினேன். தேவரையரும் இல்லத்திருந்து கொண்டே குடும்பஸ்தராய் விளங்கி எம்பெருமானையும் மனம் போல துதியோ பஜனமோ பக்தியோ ஆனந்த கூத்தாடுகிறதோ, இன்னும் எதுவோ செய்து கொண்டு வரவேணுமாய் அடியாள் நமஸ்காரம் செய்து கேட்டுக் கொள்கிறேன். தவிர தாங்கள் நம் அகத்தீராவிட்டால் அவ்வீட்டில் யான் தனிமையாயிருக்கவும் வீடு விளக்கமில்லாமையும் சௌகரியமாக இல்லாமையும் காணப்படுகிறது. தேவரீரது திவ்யோபதேசத்தால் ஸ்ரீ பாண்டுரங்கனே பிதாவாகவும் ருக்மணி தேவியே அன்னையாகவும் இன்று முதற்கொண்டு அவர்களிடமே என் முறைகளை கேட்டுக் கொள்கிறேன். அன்றியும் இது முதற்கொண்டு யான் தாங்கள் சுப்படியே தேவதா பக்தியும் பஜனமும் செய்து வர கடமைப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்துக் கொண்டனாள். இது கேட்டருடைய துகாராம் சுவாமிகள், மனம் மிக மகிழ்ந்தவராய், ஏன் ஆரி, நீ கூறியனை கேட்டு சந்தோஷித்தேன். ஆனாலும் என் போன்றே நீயும் எம்பெருமானாகிய பாண்டுரங்கனை சதாசர்வ காலமும் பக்தியுடன் பஜித்து பாடியும் ஆடியும் வரவேண்டும். இன்னும் கர்மபதத்தையொட்டி அங்குமிங்கும் போய்க் கொண்டிருப்பதும் கூடாவாம். இவ்வாறிருப்பின் யான் நின்பால் வந்து இருந்து இல்லறம் நடத்தி வர எண்ணமுடையேன் ஆவேன் என்றும், இந்த பிரகாரம் நான் தங்கள் சொல் தவறாது நடக்கிறேன் என்று உறுதிப்பாடு செய்து கொடுப்பையே ஆனால் சரி என இவ்விடம் விட்டு புறப்படுவேன் என்றனர். இம்மொழியை நன்மொழியாக கொண்ட மனைவியால், சுவாமிகளே, தேவரீர் கூறியபடி தங்கள் பத்தியத்தில் கட்டுப்பட்டே நடக்கிறேன், எந்த விஷயத்திலும் தவறுவதே இல்லை என்றும் அவர் இஷ்டம் போல பிரமாண வார்த்தையும் சொல்லி வந்தனர். உடனே அவர் சரி என்று திருப்தியானார். உடனாக மனைவியார் சுவாமிகளை கையோடு அழைத்து வந்து இருவரும் பாலும் நீரும் போலிருந்து இல்லறம் நடாத்தி பக்தி மார்க்க பிரமுகாளாகவும் தவசிகளைப் போலவும் நாளும் பஜனம் புரிந்து வந்தனர். துகாராம் சுவாமிகளும் அவரது மனைவியாரும் பக்தி மார்க்கத்தில் மிகவும் ஒத்தவர்களாய் இல்லற தர்மம் நடாத்தி வரும்போது சுவாமிகள் ஓர் ஏகாதசி தினத்திலே திவ்யநாம பஜனம் புரிந்து வந்து தமது மனைவியாரை அழைத்து நான் கூறும் ஸ்லோகங்களை நன்கு மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்று 9 ஸ்லோகங்கள் உபதேசம் செய்து வைத்தனர். அந்த ஸ்லோக தாத்பரியம் எவையென்றால், உலகத்திலே உள்ள ஜீவராசிகள் மொத்தம் 84 லட்சமாகும். இவ்வளவுள்ளும் நமாகிய மனித ஜென்மமே மிக மேலானதாக உள்ளது. இப்படியான் அதிசாக்கியமான பிறவியிலும் ஸ்ரீ லட்சுமிபதியாகிய வாசுதேவனை பக்தி பண்ணி வரும் உத்தமோத்தமர்களது பாக்கியமே மகா சாக்கியமாக கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானது தியானமற்றவர்கள் வீணாக குடும்பச் சுமை சுமக்கும் சுமைதாங்கிகளாய் மரணமென்னும் பெரும்பாவியால் துன்புற்று யமதண்டனை காளாகி நரகமே காணியாட்சியாய் வருவார்கள். அதனாலேயே உத்தமர்களான ஞான சம்பன்னர்கள் மானாபிமானம் துறந்து கரணேந்திரியங்களை அடக்கி சுபாசுப அனுபவாதிகளை சகஜமாக கொண்டும் ஓடும் பொன்னும் ஒன்றாய் கருதியும் அறுவகை சுவைகளை சகஜமாக அனுபவித்தும் நறுமணம் துர்மணங்களை சமத்துவமாகக் கொண்டும் சஞ்சலமே சுபாவமாக கொண்ட மனசை திடப்படுத்தி நமது சரீர வீட்டில் உள்ள எஜமானனான ஆத்மத்தின் பந்துவான பரமாத்மாவினிடத்திலே தத்தம் மனதை லயப்படுத்துவார்கள். ஆகையால் யானும் அவ்வழியே பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே நீயும் என் போன்றே என் முறையை பின்பற்றி வர வேண்டும் என்பதை இன்னும் கேட்பாய். என் பரமபிதாவாகிய ஸ்ரீ பாண்டுரங்கமூர்த்தியார் மிக்க மறைவுற்று விளங்குகின்றார். மகாதீரருக்கு அகப்படாது எங்கும் போய்விடலாம் என்றால் எங்கு பார்த்தாலும் அவனே வியாபித்துள்ளான். நமக்கோ இந்த பகவானைத் தவிர வேறு கதி இல்லை. அத்தகைய கபட நாடகனானவர்க்கு நான் சொல்கிறபடி நீ நடந்து கொண்டு வருவியேயானால் அதனாலே நாம் இருவரும் ஒப்பற்றதான நற்பதவி பெறலாம் என்றும், சரீரம் நீங்கும் காலத்திலே நமது ஆத்மாவானது ஓங்கார ரதாரூடர்களாய் ஸ்ரீ பரமபதம் போய் சேர்ந்து ஆங்கே சமீபமாக சாரூப பதவியேற்று வாழலாம் என்றும், பிறப்பு இறப்பு அர்த்ததான பெரிய வாழ்வை அடைந்து சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்களைப் போன்று நித்தியானந்தமுற்று உயலாம் என்றும், இப்பெரிய வாழ்விற்கு மார்க்கம் என்னவெனில் நமது சரீரமாகிய வீட்டில் உள்ள யான் எனது என்னும் அகங்கார மமகாரங்களை அடியோடு ஒழித்து சர்வ பண்டு பதார்த்தங்களையெல்லாம் வரியார்களுக்கு கொடுத்து நம் குடும்பம் எவ்வாறு நடைபெறுமோவென்னும் கவலை ஒழிந்து நமக்குள்ள சர்வ ஆதாய செலவுகளும் நமக்கு ஈடுபண்ணுபவன் பாண்டுரங்கனே என்ற திடபுத்தி கொண்டும், அந்த கபடசுவாமியின் சோதனைக்கு சிறிதும் சலிப்பெய்தாமல் புத்தி பேற்றிற்கு ஆசை வையாரும், கேவலம் சமய சந்தர்ப்பங்களுக்கேற்ப கிழங்கு காய் கறி இலை இவைகளைக் கொண்டு பசியை தணித்துக் கொண்டும், வஸ்திரமல்லையே என்று விசனமடையாது ஏதும் கிடைத்த கந்தை முதலியதுகளை உடுத்துக் கொண்டும் திருப்திகரமாக காலம் கடித்து வருவோமே ஆனால், அப்போது அப்பரம்பொருளான எம்பெருமானுக்கு நம்மீது கருணை பிறந்து நம்மை செவ்வனையே காத்து வருவார். ஆகவே நாம் நாளடைவில் யோகியர் தபசியர்களினும் அரிய பதமும் சித்திக்கப் பெற்று சுகவாழ்வு எய்தலாம். ஆகையால் ஏ பெண்ணே, நீ நல்லறிவான இடம்பெற்று உன்னிடமுள்ள சர்வபதார்த்தங்களையும் வரியற்பார் சேர்த்து அதன்மேல் ஸ்ரீ பண்டரியில் வாழ் பாண்டுரங்கனையே மனக்கோயிலில் வைத்து தியானம் செய்து கொண்டிருப்பாயாக என்று உபதேசித்தருளினார். இது கேட்ட அவ்வம்மை தன் நாதன் அருளியவாறே மனையகம் உள்ள எல்லா பொருள் பண்டம் பாடிகளையும் ஏழைகளுக்கு கொடுத்து அன்றைய தினம் முற்றிலும் நல்ல சித்தத்தோடு காணப்பட்டாள். ஆனாலும் அம்மை புடவை மட்டும் வைத்திருந்தனர். மறுநாளோ துவாதசி பாரணி தழியல் செய்ய யாதொரு சாமானும் இல்லாததைக் கண்டு சற்று மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்திருக்கும் சமயத்திலே ஸ்ரீ பண்டரிநாதர் தம் பிராட்டியாய ருக்மிணி தேவியார் நீசப்பெண்ணைப் போல் வேடம் பூண்டவராய் சாது துக்காராம் சுவாமிகளிடம் வந்து, ஏ புண்ணிய பூமானே, நின் நகமிருந்த சகல சாமக்ரியாதிகளையும் ஏழை பரதேசிகளுக்கு அள்ளி விட்டு விட்டீர்களாமே, எனக்கு ஏதாவது ஒரு பண்டம் பட்டி தரலாகாதா என்று கேட்க, அப்போது துக்காராம் சுவாமிகள் தம் வீட்டினுள் நன்கு ஆராய்ந்து பார்த்து ஒன்றும் அகப்படாமல் வீட்டுத் தோட்டத்திலே காய்தர் பொருட்டு கட்டியுள்ள புடவையை அவிழ்த்து வந்து அப்பெண்ணுக்கு கொடுத்து, அம்மா, இப்போ என்னிடம் உள்ளது இது ஒன்றுதான், இதை கோபியாது பெற்று போக வேணும் அம்மணி என மிக தாழ்ந்து உபசரித்து அனுப்பினார். அது கண்ட சகல ஜனங்களும் தன் சம்சாரத்தை துக்காராம் சுவாமிகள் மிகவும் பரதேசியாக்கிவிட்டார் என்று கூறி ஆச்சரியமுற்றனர். இவ்வருண் செயல் கண்ட சுவாமிகளின் மனைவியார் அங்கிருந்த பொது ஜனங்களை நோக்கி, ஏ சகோதரர்களே, சற்று கேட்பீர்களாக, எனது எஜமான் என் இல்லமிராது வனமடைந்து அங்கேயே வாசமாய் இருந்து விட்டார். யானோ வீட்டில் ஏகாங்கியாய் இருந்து கொண்டு கஷ்டத்தோடும் நாயகரை தேடிக்கொண்டும் அலக்கை விட்டு அதனால் மெத்தவும் துன்புற்றவள் ஆகினேன். மூன்று நாள் எஜமான் கோவிலுக்கு போய் அவரை கண்டுபிடித்து மிகவும் கெஞ்சி கூறியதாவது, ஐயா சுவாமிகளே, தேவரீர் வனவாசியும் யான் இல்லறவாசியுமாய் இருந்து இருவரும் வருந்தி துன்பப்படுவதை காட்டிலும் தாங்களும் இல்லம் வந்து சேர்ந்துவிட்டால் ஒருபாடாக குடும்ப காரியம் தட்டுப்படாது நடைபெறுவதோடு பண்டரிநாதத்தம் பஜனங்களும் இருவரும் புத்தி நடத்தி ஆனந்திக்கலாம் என்றும், தங்கள் அபிப்பிராயம் எப்படி எப்படியோ அப்படியே சிறிதும் பின்வாங்காது நடந்து தங்கள் விரதத்திற்கு பங்கம் வராதபடி இல்லற தர்மம் நடத்தி வருகிறேன் என்று மிகவும் தாழ்ந்து கூறி வீட்டுக்கு சுவாமிகளை மெல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். நேற்று ஏகாதசி பஜனை வெகு சிறப்பாகவும் ஒருமைப்பட்டும் நடந்தேறியது. எனக்கும் வேண்டிய அரிய ஞான விஷயங்களையும் எஜமானால் உபதேசிக்கப் பெற்றேன். அதிலிருந்தும் எனக்கு வைராக்கிய திடம் பிறந்து இவரது வார்த்தைகளை சத்தியமானதாகவே கொண்டு வீட்டிலே உள்ள எல்லா பண்டு பதார்த்தங்களையும் மிக வறியவர்களுக்கே கொடுத்து எம்பெருமானாகிய ஸ்ரீ பாண்டுரங்கனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டு வந்தேன். இதன் பின்னர் எனக்கு வீட்டில் ஒரு பழைய சேலை மட்டும் இருந்தது. அந்த புடவையையும் என் எஜமான் இன்றைய தினம் காலையிலே ஒரு நீச்சவஸ்திரீ வந்து யாசிக்க அவளிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். உடனே புறப்பட்டு சரையில் என்று ஆலயம் போய் சேர்ந்தார். நான் இங்கே பிள்ளைக்குட்டிகளோடு பசியினால் துன்புற்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து வாடி வதங்குகின்றோம். இப்படி ஆகாராதிகள் இல்லாமல் குழந்தைகள் கஷ்டப்பட யான் பார்க்க முடியவில்லை. என் செய்வது, என் இல்லாமை இவ்வாறாயின் பக்தி வைராக்கியம் நிலைப்பொழுது கஷ்டமாயிற்று. யான் இருமுறை மும்முறை சோத்திரம் செய்யவே எல்லாவற்றையும் விட்டு விரக்தியடையும் புத்தி ஏற்பட்டதே. இத்தகைய உத்தமகுணத்தை எனக்கு உண்டாகும்படி கருணை பூத்த பாண்டுரங்கனது பாத மலர்கள் மிக்க வஞ்சமானதாக தெரிகிறதே. யோகியர் என்ன, மகத்துக்கள் என்ன, தேவர்கள் என்ன, இவர் முதலாயினோர்கள் எல்லாம் எம்பெருமானது சிவந்த தாமரை மலர் பாதங்களை தரிசித்தவுடனே தங்கள் தங்கள் ஸ்மரணை தவறி சொக்கி நிற்கின்றார்கள். என் எஜமான் இரவும் பகலும் அந்த விதமான மெய்மறந்தே இருக்கின்றார். யான் இருமுறை சோத்திரம் செய்த மாத்திரத்திலேயே எனது அறிவு பிரமித்து மோசம் போய்விட்டேன். ஓர் கல்லினாலே இப்பேற்கொத்த பாதங்களை நசுக்கினால் அனைவர்களும் நன்மை அடைவார்கள் என்று நினைக்கிறேன். சாதுக்கள் அநேகர் தத்தம் மனைவி மக்களை விட்டு லஜ்ஜை கட்டு பைத்தியக்காரர்களைப் போல வெளியே தெரியமாட்டார்கள் என கூறி ஓர் பெரிய குண்டுக்கல்லை கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்துள்ளே செல்ல, மீனுரு கொண்டு பிரளய சமுதிரத்திலே சஞ்சாரம் செய்தபோது சமுதிரத்திலே மூழ்கி போகாதபடி கூர்மரூபம் கொண்டு பூலகை காத்திருளிய போதும் இரண்யனோடு ஓர் புரியும் போதும் நரசிங்க ரூபமாகியும் மகாபலி சக்கரவர்த்தியினிடத்திலே மூவடி பூமி யாசகம் செய்ய போன போது வாமன ரூபமாகியும் க்ஷத்திரிய ஹதம் செய்ய போன போது பரசுராமராகியும் ராவணனை ஹதம் செய்ய போன போது ஸ்ரீராமச்சந்திரராகியும் பிரலம்பாசுரனை ஆகாச வீதியில் கொண்டு போக பலராம ரூபம் தாங்கியும் காளிகாதேவியினால் கட்டுப்பட்ட போது ஸ்ரீகிருஷ்ண ரூபம் தாங்கியும் வந்த எந்த மா தீர புருஷனுண்டோ அந்த எம்பெருமான் குண்டுக்கள் சகிதமாக வரும் ஸ்திரீயை கண்டவுடனே மனம் கலங்கினவராய் சரீரம் நடுக்குற பீதி அடைந்து இருந்தனர். அது கண்ட ருக்மிணி தேவியார், ஏனாதா, தங்களுக்கு திடீரென்று சரீரம் நடுங்கும் காரணம் என்னவென்று கேட்க, துக்காராம் சுவாமியின் மனைவிக்கும் தேவரீர் அஞ்சுவீராகில் கொஞ்ச நேரம் வரையில் ஆலயத்தை விட்டு வெளிப்போந்து மீண்டும் வாருங்களேன் என்று ருக்மிணி தேவியா சொல்ல, இவ்வார்த்தை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான், ஏ தபோஸ்ரேஷ்டர் கொண்டாடும் மகாஸ்ரேஷ்டியே, யான் இவ்வாலயத்தை விட்டு புறம் போவேனாயின் நமது அந்தரங்க விசுவாசியாயுள்ள தாசர் துக்காராம் சுவாமிகள் பிராணத்தியாகம் செய்து கொள்வார். வண்டானது தேனிப்பருக உத்தேசித்து தாமரை மலரில் முடிப்ப அம்மலர் அஸ்தமயன சமயத்திலே இதழ்கள் யாவும் கூப்பிப் போக வண்டு வெளிவர இயலாது விழிக்குமாறு போல யான் என் அத்தியந்த பக்தன் ஹிருதய கமலத்திலே சதா குடிகொண்டிருப்பதினாலே பக்த பராதீனன் ஆகினேன். ஆகையால் நீ கூறியவாறு வெளியே போகக்கூடாவாம் என்றும், இன்னும் அதோ நேரே பார், தன் மனைவியிற்கு துக்காராம் நயவார்த்தை சொல்லி சரிப்படுத்தி வருகிறார். தன் அபிப்பிராயத்தை மனைவியானவள் அங்கீகாரம் செய்யாமல் போனால் அப்பெண்மணியால் கொண்டு வந்த குண்டுக்கல்லை தனது காலிலே போட்டுக்கொண்டு எனக்கு ஏதும் அபாயம் ஏற்படாதபடி தனக்குத்தானே எண்ணிக்கொண்டு வெகுவான் தன் மனையாளிடத்திலே நயவார்த்தைகள் சொல்லி வருகிறான். ஓர் சமயம் வந்த மந்தமதியால் தான் குணந்த குண்டுக்கல்லை துக்காராம் காலில் போட்டுவிட்டால் பலவான கெதிகளை காட்டி நடிக்கும் அவரது திவ்ய பாதங்களுக்கு கெடுதி நேருமல்லவா என்று சோகரகிதனாகி சொல்லிய ஸ்ரீ வேணுநாதன் வார்த்தையை ருக்மிணி அம்மாள் அந்தராள மண்டபத்தை நெருங்கி வந்து கொண்டிறான் என்ற துக்காராம் பத்தினியைச் சேர உள்ளே அழைத்துக் கொண்டு துக்காராம் சுவாமிகள் உள்நுழைவதற்குள்ளாக கதவை திடீரென்று சாத்திக் கொள்ளவே சுவாமிகளார் வெளியிலேயே நின்று கொண்டு ராவணன் பக்தி தவம் செய்து பதவி அடைவதைக் காட்டிலும் விரோத பான்மையால் வெகு சுலபமாயும் சீக்கிரமாயும் பதவி கிடைக்கப் பெறலாம் என்று சனத்குமாரனால் உபதேசிக்கப் பெற்று அது முதலாகவே எம்பெருமானை விரோதித்து யுத்தம் செய்து ராவணன் மரணமாயினன் என்பதாக ராமாயண உத்தரகாண்டத்திலே விவரிக்கிறபடியினாலே அந்த மர்மமானது முக்கியமானதுமான காரியஹேதுவை இன்று நமது பாரியாளுமாகக் கண்டவனாயினேன். இந்த மந்த மதிய நாட்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் எனக்கில்லாமல் போயிற்றே என்று மகா சோகம் அடைந்து நிற்க அதன் மத்தியில் மண்டபத்துள் புகுந்த பின்னர் எம்பெருமான் திருவடியை நசுக்குவதற்கு என்னைய மனைவியின் இருகரங்களையும் பிராட்டியார் நன்றாய் பிடித்துக் கொண்டு ஏ மந்தமதி கொண்ட தந்திரியே, தேவர்கள் தொழக்கூடிய பாண்டரங்கப் பெருமான் என் குண்டுக்கல்லால் தன் பாதம் நசுக்குறுவதற்காக அவர் செய்த அபராதம் யாதோ என்று வினவ அது கேட்ட குண்டுக்கல் அம்மாள் சொல்லுகிறாள், ஏ அகில போன ரட்சணியே, கோபிகாஸ்ரீகளை ஏமாற்றியும் அவர்கள் வீடுகளில் உள்ள வெண்ணையை சோரம் பண்ணி உண்ட இந்த பரமாத்மனது திவ்ய பாதங்களை யான் முன்னும் இருமுறை பக்திபூர்வமாக துதி செய்து வணங்கியதாலே எல்லா பொருள்களையும் ஏழை பிரதேசிகளுக்கு கொடுத்துவிட எண்ணி எண்ணமுதித்து அவ்வாறே யாவற்றும் அள்ளிவிட்டு பின்னர் கஷ்டத்துக்கு உள்ளானேன். என் கஷ்டம் அறிந்தால் ஒருவரும் இல்லை. ஆகையால் என்னைப் போல் மற்றவர்களும் இவ்வாறு தான தர்மம் செய்துவிட்டு பின்னர் துன்பமடையாதபடியாகவும் இத்துன்பத்துக்கு ஹேதுவாகிய ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியார் காலையை குண்டுக்கல் கொண்டு நசுக்கிவிடின் எப்போதும் யாவர்க்கும் துன்பமில்லை என்று எண்ணியே இவ்வாறு செய்ய முன்வந்தேன் என்று கூற அது கேட்டருடைய பிராட்டியார் மிகவும் மனம் மகிழ்ந்து நீயும் கெட்டிக்காரிய என்று அம்மாதை சாகித்து, ஏ பெண்பாவாய், இப்போது நீ இவ்வாறு துணிவுற்றதற்கு காரணம் உனது வறுமையே யாகும். அது நின்னை விட்டு நீங்குமாறு உனக்கு வேண்டியவனை அளிப்போம். நீ யாதொன்றுக்கும் சிறிதும் கவலைப்பட வேண்டுவதில்லை என்று கூறி ஓர் அதி அற்புதமான சேலையை கொடுத்து பின்னும் நவரத்னாபரணங்கள் பலவும் கொடுத்து பூட்டிக் கொள்ளச் செய்து அவ்வம்மையும் அடியில் கொள்ளும் வரையும் வராகன் கொட்டி கட்டிக்கொள்ளச் செய்து அவ்வம்மையாலே பரமானந்தத்தில் ஆழ்த்திவிட உடனே அந்த மாதரசியார் அடங்குணா ஆனந்தம் அடைந்தவளாய் பிராட்டியார்க்கும் பகவானுக்கும் தீர்க்க நமஸ்காராதிகள் செய்து துதித்து வணங்கி அவர்களது உத்தரவு பெற்று தன்னகம் ஏகினாள்.